இந்த பாடலை ஒருமுறை படித்துவிட்டு அடுத்து தெளிதல் ஞானம் சொல்லக்கூடிய பாடலுக்கு செல்லலாம். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சத்தினி பாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து ஓர் குருவின் அருளால் புக்க அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியம் இன்றி ஓட்டில் தபனியத்தில் சமவுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். இப்ப தெளிதல் ஞானத்தை பற்றி பாடு. இது மிக மிக சிறப்புக்குரிய பாடு. அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பயாயின் பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே. இது தெளிதல் ஞானத்தை விளக்கக்கூடிய பாடல். அதாவது தெளிதல் வந்து இப்படிப்பட்டது, அந்த தெளிதல் ஞான நிலையிலே நிகழக்கூடிய அனுபவம் இத்தன்மைத்து என்று குறிப்பிடக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு நாம் குருமூர்த்தியுடைய பதவுரையை தழுவி முதலில் பதப்பொருள் காணலாம். அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து இருக்கின்றது. அந்த அருளினால் என்பதை முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அருளினால், குருவினுடைய அருளினாலே மாணாக்கர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அருளினால் அறியா ரெண்டு விஷயங்களை அகற்றிக் கொள்கின்றார், நீக்கிக் கொள்கின்றார். ஒன்று அறியாமை, இன்னொன்று அறிவு. அருளினால் அறியாமை அறிவகற்றி, அறியாமையை அகற்றி அறிவையும் அகற்றி என்று சொன்னார். அருளினால் அறியாமை அகற்றி என்பது நமக்கு பொருத்தமாகவே தெரிகின்றது. அருளினால் அறியாமை அகற்ற வேண்டியதான், அறியாமை நீங்க வேண்டியதுதான். அறியாமை அகற்றின்னு சொல்வதோடு அமையாமல் அறிவகற்றின் அறிவையும் நீக்கணும்னு சொல்றாங்களே, அறிவையும் நீக்குவது அது சிறப்பாக இல்லையே இல்லையா என்று நினைப்போம். நாம இங்க வந்து அறிவு என்று சொல்வது என்னவென்றால் சிற்றறிவு, சிற்றறிவை நீக்கிக் கொண்டு, அதாவது அந்த கரணம் பொறிகள் இவற்றின் துணை கொண்டு ஒவ்வொரு விடயமாக அறிந்து வருகின்ற அந்த சிற்றறிவு, அதை சுட்டறிவு என்பார்கள். ஒவ்வொரு விடயமாக சுட்டி பொறிகளின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோமே, அந்த சுட்டறிவையும் போக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது வியாபக அறிவு அப்பதான் பெற முடியும். சிற்றறிவு நிலையிலே இருந்து கொண்டிருந்தால் வியாபக அறிவுக்கு முன்னேற முடியாது. ஆகவே அறியாமை சிற்றறிவு போக்கி, இப்ப உறக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது சிற்றறிவும் இருக்காது, அது அப்பா சிற்றறிவு இல்லாமல் இருக்கிறது அது சிறப்பு இல்லை. அப்ப அறியாமையில மூழ்கி கிடக்கிறோம். ஆகவே அறியாமையிலும் விழுந்துவிடக்கூடாது, சிற்றறிவிலும் உடலக்கூடாது இல்லையா. ரெண்டு நிலையிலிருந்து தப்பி பேரறிவு நிலைக்கு ஆன்மா உயரணும். உயரணும்னா ஆன்மாவால் அது தானா சாதிக்கக்கூடிய காரியம் அன்று, அதான் அருளினால் என்று கூறினார். நம்ம பாடலுடைய தொடக்கத்தில் அறியாமை அறிவு அகற்றி என்று வந்தாலும் தொடர்ந்து வரும்போது அங்கே வார்த்தையை வச்சுட்டார், அருளினால் என்று சொல்லிவிட்டார். ஆகவே ஆசிரியனுடைய திருவருளால், அந்த குருவருளால் தான், அந்த குருவருளால் அறியாமை அறிவு அவ்வளவு அருளை அந்த ஆசிரியர் கொள்கின்றார் மாணாக்கரிடத்தில். அந்த அருளை பயன்படுத்தி மாணாக்கர் என்ன செய்யலாம், அறியாமையும் போக்கிக் கொள்ளலாம், சிற்றறிவையும் போக்கிக் கொள்ளலாம், பேரறிவு நிலைக்கு உயரலாம். அதான் ஆசிரியருடைய கருணை அதுதான். ஆகவேயா அருளினால் அறியாமை அறிவு அகற்றி, இந்த ரெண்டையுமே போக்கிக் கொண்டு அறிவின் உள்ளே அறிவுதனை அறியாதே அறிந்து சொன்னார். அதாவது அறிவின் உள்ளே தம் அறிவினிடத்திலே எதை அறியணும், அறிவுதனை இல்லையா, தன்னுடைய அறிவுக்குள்ளே அறிவை அறியணுமா. அப்போ நம்மளுடைய அறிதல் முறையும் இந்த முறையும் முற்றிலும் வேறாக இருக்குது. யாராவது ஒரு நீ வந்து ஒருத்தனை பார்த்து நீ வந்து நீ எதை அறிகின்றா எப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு விடயத்தை தான் சொல்லுவான் இல்லையா, இந்த உருவத்தை அறிந்தேன் இந்த ஓசை அறிந்தேன்னு சொல்லுவான். இங்க எதை அறியணுங்கிறாரு, அறிவாள எல்லாரும் அறிவாள தான் அறிகிறாங்க, அறிவாள ஏதாவது வேற புற பொருள்களை தான் அறிகிறாங்க. இங்க என்ன சொல்றாரு, அறிவாளே அறிவே அறிந்துருக்காங்க. அறிவால் அறியப்படுவதும் அறிவு தான். என்ன அப்படின்னா, தன் அறிவை கொண்டு அறிவுக்கு அறிவாக இருக்கிறதே அந்த பொருள், தம் உணர்வின் தமி அந்த முதற் பொருளை அறிந்து அறிவின் உள்ளே. அது வந்து எப்படி அறிந்தது அப்படின்னா, தம் அறிவின் கண்ணே அறிந்து, அந்த படிநிலையை சொல்கின்றார். முதற் பொருளை எப்படி அறியணும், அதை கேட்டு சிந்தித்து அப்புறம் தெளிந்து அறிய வேண்டும். ஆகவே முதல்ல இங்க வந்து அறிந்துன்னு சொன்னது கேட்டு அறிந்து, முதல்ல சொன்னது கேட்டு அறிந்த. ஆகவே அருளினால் ஆசிரியனுடைய திருவருளினாலே அறியாமை அறிவகற்றி, அறியாமையும் சிற்றறிவையும் போக்கிக் கொண்டு அறிவின் உள்ளே மாணாக்கன் தனது அறிவின் உள்ளே அறிவுதனை கேட்டல் அறிவினை அறியாதே அறிந்து, கேட்டல் அறிவினை அறிந்துன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல திரும்ப அறியாதே அறிந்துங்கிற பொறுமையா நம்ம பார்க்கணும். அறியாதே அறிந்துன்னா என்னன்னா, இதுகாரும் விடயங்களை எப்படி அறிந்து வந்தோமோ அந்த முறைப்படி அறியாமல், தக்க முறைப்படி அறிந்து, என்னன்னா அவன் அருளையே கண்ணாக கொண்டு அதை காணணும். ஆசிரியனுடைய அந்த திருவருளாலத்தான, ஆசிரியனுடைய அருளாலத்தானே வந்து அறியாமையும் போக்கிக் கொண்டான், சிற்றறிவையும் போக்கிக் கொண்டான் மாணாக்கன். அந்த ஆசிரியனுடைய அருளை வந்து கட்டியாக பற்றி கொண்டு அந்த ஆசிரியனுடைய அந்த அருளின் வாயிலாகவே என்ன செய்யணும், அந்த கேட்ட உபதேச பொருளை அவன் வந்து அறிய வேண்டும். அந்த கேட்டல் அறிவினை கேட்கும் முறையில் கேட்டு, அவன் கேட்க வேண்டிய உபதேச பொருளை அதான் கேட்கும் முறையில் கேட்டுன்னு உரையாசி சொல்லிட்டார். கேட்கும் முறைனா அந்த பொறியின் துணை கொண்டு கேட்காமல் ஆசிரியனுடைய அருளின் துணை கொண்டே கேட்க வேண்டும். நம்ம பள்ளிக்கூடத்துல கல்லூரியில ஆசிரியனிடத்துல பாடங்கள் எல்லாம் செவின் துணை கொண்டுதான் கேட்க முடியும். ஆனா அது சிற்றறிவு, அப்படி கேட்பது சிற்றறிவு. இங்க ஞானாசிரியருடைய அருளால அந்த சிற்றறிவையே போக்கிக் கொள்ளலாம். சிற்றறிவை போக்கிக் கொண்டோன்னு சொன்னதுனால இல்லையா, அறியாமை அகற்றி அறிவும் அகற்றின்ட்டார். அறிவு அகற்றின்னு சொன்னதுனால சிற்றறிவு அகற்றி என்று பெறப்பட்டது. சிற்றறிவு எப்ப நீங்கிட்டோ அப்போ பொறிகரணங்களால் அறிதல் என்பது அங்க இல்லையே. அதனாலதான் திரும்ப பழைய வயசு பற்றி பொறிகரணங்களால் அறிய முற்பறாம, அப்படி அறியாதே, அப்படி அறியாமல் அறிந்து அந்த ஆசிரியனுடைய அருளால் அருளின் துணை கொண்டே அறிந்து, எதை அறிந்து, அவர் சொல்கின்ற அந்த உபதேச பொருளை கேட்டு அறிந்து. ஆகவே இங்கு கேட்டல் என்பது நாம காது கொடுத்து கேட்கிறோம் அந்த மாதிரி அல்ல. இங்க வந்து அந்த காது கொடுத்து கேட்கறது, கண்ணால பாக்கிறது, இதெல்லாம் சிற்றறிவு. இந்த சிற்றறிவை ஆசிரியனுடைய திருவருளாலே போக்கிக் கொண்டு, அதே சமயத்தில் அறியாமையையும் போக்கிக் கொண்டு, ஆசிரியனுடைய அருளையே பற்றுக்கோடாக கொண்டு அவன் அறிவுறுக்கின்ற அந்த உபதேச பொருளை கேட்டு அறிதல். அப்படி கேட்டு அறிந்து அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் சிந்தித்தல். அத சொல்ற புரியாதே குறித்து, அதான் மனமாகிய அந்த கரணத்தினால் சிந்திக்காமல், புரியாதேனா சிந்திக்காமல், குறித்து சிந்தித்து இல்லையா, சிந்திக்காமல் சிந்தித்து என்றால் மன அந்த கரணத்தின் துணை கொண்டு சிந்திக்காமல், அந்த கரணத்தின் துணை கொண்டு சிந்திக்காமல் ஆசிரியன் அருள் கொண்டே சிந்தித்து. அப்போ இந்த பொறிய கரணங்கள்லாம் இவைதான் நமக்கு அறிவு விளக்கம் செய்யும் நினைச்சுக்கிட்டோம் இல்லையா. குருவர்களும் நமக்கு அறிவு விளக்கம் செய்யும் தன்மை உடையது. குருவர்கள்லாம் நமக்கு வந்து அது கருணை என்பது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா குருவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னா, நம்முடைய அறிவை விளக்கம் செய்யும் ஆற்றல் அதுக்கு இருக்கின்றது. அதுதான் இந்த பாடல தெரிய வருது இல்லையா. ஐம்பொறிகளுக்கும் நமக்கு அறிவு விளக்கம் செய்வதற்கு தன்மை உள்ளது நமக்கு நல்லா புரியுது. அது மாதிரி மனதால சிந்திச்சா நமக்கு எத்தனையோ உண்மைகள் தெரிய வருது. இப்ப மனதுக்கும் வந்து நமக்கு அறிவு விளக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மனதுக்கும் உண்டு தெரியுது. ஆனா இவற்றுக்கும் இந்த ஆற்றல் தானா கிடையாது. இந்த மனம் வாயிலாகவும் ஐம்பொறிகள் வாயிலாகவும் நமக்கு அறிவு விளக்கத்தை அருள்வதே திருவருள் தான். திருவோதான சத்தியா மறைந்திருந்து கொண்டு இல்லையா, இந்த பொறிகள் வாயிலாகவும் மன அந்த கரணங்கள் வாயிலாகவும் நமக்கு அறிவு விளக்கத்தை அந்த திருவருள் தான் செய்யுது. அந்த திருவருள் தான் இப்போ ஆசிரியனுடைய குருவருளாக வந்திருக்கின்றது. வந்து பொறிகரண சார்பை எல்லாம் போக்கி அந்த திருவருள் நேரடியாகவே ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் செய்து, நேரடியாக அறிவு விளக்கம் செய்யும் போது அந்த அவனுக்கு பேரறிவு வியாபக அறிவு விளங்குகின்றது. ஆகவே அந்த ஆசிரியன் அருளையே பற்றுக்கோடாக கொண்டு சிந்திக்கணும். அந்த கரணத்தால சிந்திக்க கூடாது. அதான் புரியாதே குறித்து, அந்த கரணங்களால் சிந்திக்காமல் ஆசிரியன் திருவருளாலே சிந்தித்து, அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பாய். சிந்திக்கும் போது கேட்டுனாரு முதல்ல இல்லையா, அறிவையும் சிற்றறிவையும் அறியாமையும் ஆசிரியன் திருவிழால போக்கிக் கொண்டு தன்னுடைய அறிவிலே ஆசிரியன் உபதேச பொருளை, ஆசிரியன் உபதேசித்த பொருளை தன் அறிவிலே கேட்கும் முறையில் கேட்டு, பொறிகளால் கேட்காமல் அவனுடைய அருளாலேயே கேட்டு, அதை சிந்திக்காமல் சிந்தித்து, மனதால் சிந்திக்காமல் ஆசிரியன் அருளாலேயே அந்த கேட்ட பொருளை சிந்தித்து, சரி சிந்தித்து வந்தால் தெளிவு ஏற்படணும் இல்லையா. அந்த தெளிவு ஏற்பட எப்ப ஏற்படும்னா, இவன் வந்து அந்த கரணங்களோடு கூடாமல் வாடாமல் இருக்கணும். அந்த கரணங்களோடு கூடுனா அது ஒரு ஒரு கணத்துல 9000 நினைவுகளை எழுப்பி இல்லையா, ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவர் கோடியும் அல்ல பிற என்று வள்ளுவர் பெருமாள் சொல்வார். இந்த மாதிரி தேவையில்லாத பல எண்ணங்களை எல்லாம் அது வந்து ஏற்படுத்தும் இந்த அந்த கரணங்கள். ஆகையினாலே அந்த கரணங்களோடு சேரக்கூடாது. அதான் அந்த கரணங்கள் சார்பெல்லாம் போக்கிட்டானே ஆசிரியன் திருவருளால் சிற்றறிவை போக்கிட்டானேன்னா, போக்குனாலும் பழைய ஏற்கனவே பல பிறவிகள்ல இந்த பொறிகரணங்களோடு கூடியிருந்த பயிற்சியின் காரணமாக திரும்ப இந்த அந்த கரணங்களை இந்த ஆன்மா சாரக்கூடும். அதனாலதான் அங்க தெளிவு வர்றதுக்கு தாமதமாகுது இல்லையா. ஆசிரியன் அருளாலே சிந்திக்கின்றான். அப்ப இடையில அந்த அருளை வந்து பற்றி இருக்கின்ற அந்த பற்று கொஞ்சம் தளர்ந்து திரும்ப பழைய பயிற்சி காரணமா அந்த கரணங்களுக்கு வரலாம். இந்த சிந்தித்தல் நிலை வந்து அங்கும் இங்குமாக தடுமாறி வருகின்ற நிலைதான் பின்னால சொல்ல வரார். ஆமா, அதனால அந்த தடுமாற்றம் போக்கிட்டா அங்க தெளிவு வந்துடும். ஆகவே அந்த கரணங்களோடு கூடாமல் ஆசிரியன் திருவருளை சார்ந்த ஆன்மா அதுல உறுதியா வந்து நிற்க வேண்டும். அப்படி உறுதியா நின்று அந்த கரணங்களோடு கூடாமல், அதோட கூடுனாதான் இதுக்கு வருத்தம் வரப்போகுது. வாடாமல், அந்தக்கரனோடு கூடாமல், அதனால் வரும் வாட்டத்தில் போயாமல், குலைந்திருப்பையாயின் அன்பு செய்து இருப்பாய் என்றார். அப்படி இருப்பது அறிவு, அதனாலதான் குலைந்திருப்பையாயின் என்று இல்லையா. இந்த பரிசு யாரு கொடுப்பாங்க அப்படின்னா, மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு கொடுப்பார்கள். நீ மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வருவாய் என்றால் உனக்கு கொடுப்பார்கள். வருவாப்பா அப்படி வருவா என்றாலும் சொல்லும் போது, அப்படி வருதல் வந்து அறிவு என்பது பெறப்படுது அல்லவா. அத மாதிரி குலைந்து இருப்பையாயின் அன்பு செய்து இருப்ப என்றார். விடயத்து மேல அன்பு செய்து வந்து அது ஒருத்தர் பயிற்சி கொடுக்க வேண்டாம், அது இயல்பா வருது கடகடன், அதுல இருந்து மீடுவதுதான் அறிவு. ஆனா சுவாமியின் மேல அன்பு செய்திருப்பது எப்பேற்பட்ட இது. ஆனா அப்படி நிலையில நின்றவர்கள், அவர்கள் திருவடிகளை போற்றி வாழ்ந்தால் அது முடியும் என்று சொல்கின்றார்கள். இடையரா பேரன்பும் என்று அப்பர் பெருமானை பற்றி சொல்லும் போது முதல்ல நம்ம உரையாசிரியருக்கு அதுதான் சிந்தனை வருது. அப்பர் பெருமான் நினைச்ச உடனே இடையரா பேரன்பு நினைப்பது. அந்த மாதிரி ஒரு பேரன்பினை போற்றி நிற்பா என்றால் அப்பந்தான் பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்றி, அதனாலும் உனக்கு புலப்படாமல் இல்லையா. ஆனால் உன்னை விட்டு பிரியாமல் இருந்த சிவன் வந்து பிரிந்து தோன்றி, பிரிந்து தோன்றிங்கும் போது பொருள் தன்மையால் வேறாகி, அது கேட்ட ஞானத்திலெல்லாம் அறியப்படும். முதல்ல அதைத்தானே சொல்லி தொடங்குறாரு பாடல இல்லையா. கேட்ட ஞானத்தின் போதே மாணாக்கர் என்ன செய்யணும், ஆசிரியன் திருவருளால அறியாமையும் போக்கி அறிவையும் போக்கி, செவியால் கேட்காமல் ஆசிரியன் அருளால் கேட்க வேண்டும், கேட்டு மனதால் சிந்திக்காமல் ஆசிரியன் அருளாலே சிந்திக்க வேண்டும். அப்ப முதல்ல கேட்ட ஞானத்துல தானே பயின்றிருக்கிறான். அப்ப சிவபெருமான் அதற்கு பயனாக எப்படி தோன்றுகின்றார், அதான் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி, பிரிந்துனா வேறாக பொருள் தன்மையால் வேறாக தோன்றி. பிரியாத சிவன்னா உயிர்க்குயிராக இருக்கின்ற சிவன், பிரிந்து தோன்றினா பொருள் தன்மையால் தான் வேறாக இருப்பதை அங்கு காட்டி பிரபஞ்ச வேதமெல்லாம் தானாய் தோன்றி. கேட்டதுக்கு அப்புறம் சிந்தித்தல் சொன்னார் இந்த பாடலே, இந்த பாடலே சொன்னார். எப்படி சொன்னார், சிந்தித்தல் குறியாதே குறித்துனார், மனதால் சிந்திக்காமல் ஆசிரியர் அருளால் சிந்தித்துனார். அந்த சிந்தித்ததன் பயன் என்ன, பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி, அதாவது உலக பேதங்கள் எல்லாவற்றிலும் தான் கொண்டிருக்கின்ற அந்த கலப்பை காட்டுகின்றான். கலப்பினால் அவையவையாய் இருத்தலை காட்டுகின்றான், அவையாய் இருத்தலை காட்டுகின்றான். அதான் பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி. அதுக்கப்புறம் அந்த கரணங்களோடு கூடாமல் வாடாமல் குலைந்து அன்பு செய்து இருந்ததுனால தெளிதல் வந்துட்டு இந்த ஆன்மாவுக்கு. இப்ப தெளிதல் வந்ததுனால என்ன தெரியுது, நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி முறைமையினால், நெறியாலைங்கிறது இப்ப இருக்கட்டும், இவையெல்லாம் அல்லவாகி, இவையெல்லாம் அல்லவாகினா பொருள்தன்மையால் வேறாக இருப்பவன் அந்த ஒரு நிலைதான் சிவனுக்கு இருக்கின்றது என்பது போல தோன்றும். கேட்ட ஞான அனுபவத்துல, சிந்தித்த ஞான அனுபவத்துல அவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான் என்பது அவ்வளவுதான், அந்த ஒண்ணுதான் அவன் நிலைன்னு தோன்றும் இல்லையா. இப்ப தெளிவு வந்த பிறகுதான் இந்த மாதிரிதான் இல்ல, அவன் வேறானவன் மட்டும் என்பது கிடையாது, ஒன்றாக இருப்பவன் தான் என்பதும் கிடையாது. என்னன்னா இது ரெண்டுக்கும் பொதுமையில எப்படி இருக்கின்றான், உடனாக இருக்கின்றான். இந்த ரெண்டு நிலைகளுமே உள்ளடக்கிய உடனாக இருக்கின்றான் என்பது இப்பதான் தெரியும். உடனாக அதுதான் சொல்றார், இவையெல்லாம் அல்லவாகி என்றும் நின்று, நெறியாலே என்றும் நின்று நிராதாரனாய் தோன்றிடுவன் என்று சொல்கின்றார். அது பாடல் எப்படி இருக்கு, நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே, நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே. எப்படி கொள்ளணும்னா, நான்காவடி தொடக்கத்தில் இருக்கிற நெறியாலே முதல்ல வச்சுக்கணும், நெறியாலே நின்று என்றும் கதை மாற்றி வச்சுக்கணும், நெறியாலே என்றும் நின்று, நின்று என்றும் கதை என்றும் நின்று, நெறியாலேனா ஒரு முறைமையால், அது என்னன்னு சொல்லுவார், ஒரு முறைமைப்படி நின்று என்றும், என்றும் நின்று தோன்றிடுவன் நிராதாரனாயே, நிராதாரனாய் தோன்றிடுவன். நிராதாரனா தனக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் தானே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக எல்லாவற்றோடும் உடனாக இருக்கின்ற அந்த தன்மையினை உணர்த்துவான். ஆகவே இந்த பாடல் தெளிதல் ஞானத்தை சொல்லக்கூடிய பாடல் என்றால், தெளிதல் ஞானத்தை மட்டும் இங்கு ஆசிரியர் சொல்லவில்லை, கேட்டல் சிந்தித்தலை தொடர்ந்து தெளிதல் நடக்கிறது. கேட்டலை ஒரு தனி பாடலிலே நாம் வந்து பயின்றோம், சிந்தித்தலையும் தனியாக ஒரு பாடலிலே பயின்றோம், அது ரெண்டையும் இணைத்து இந்த பாடலில் தெளிதலை சொல்ல வருகின்றார். ஆகவே கேட்கும் முறையில் மாணாக்கன் கேட்டு, சிந்திக்கும் முறையில் மாணாக்கன் சிந்தித்து தெளிதல் அடைவான். கேட்டல்லையே அந்த முறையை வந்து அவன் கடைபிடிச்சிடணும். அவன் செவியின் துணை கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான் என்றால் அவனுக்கு வந்து தெளிதல் வரப்போவது கிடையாது. கேட்கும் போதே எப்படி கேட்கணும், வந்து அந்த சிற்றறிவு, செவியாளரின் சிற்றறிவை போக்கி ஆசிரியன் திருவருளால் அவன் வந்து தன் அறிவிலே அந்த கேட்கின்ற உபதேச பொருளை கேட்க வேண்டும். குருவருள் வாயிலாக அறிவால் கேட்க வேண்டும், ஏன்னா இது அறிவால் செய்யப்படும் வழிபாடு, ஞான நிலை இல்லையா. ஆமா, அதனால கேட்கும் போதே ஆசிரியன் திருவருளால் கேட்டு, சிந்திக்கும் போதும் ஆசிரியன் திருவருளால் சிந்தித்து இல்லையா. இடையில அந்த சார்பை விட்டு அந்த கரணங்களோடு சார நேரிடும், அந்த மாதிரி நிலைகளை எல்லாம் தவிர்த்து அந்த கரணங்களோடு கூடி வாடாமல் குலைந்து இருப்பானே ஆனால், அன்பு செய்து இருப்பானே ஆனால் தெளிவு ஏற்படும். அப்ப வந்து என்ன நிகழும்னா, கேட்ட ஞானம் நிகழ்ந்த காலத்துல பொருள் தன்மையால் வேறாக தோன்றிய சிவன் அதே மாதிரி சிந்தித்தல் ஞானம் இவனிடம் நிகழ்ந்த காலத்துல கலப்பினால் ஒன்றாக இருத்தலையே காட்டுகின்ற சிவன் இப்போ அப்படியெல்லாம் ஒவ்வொரு நிலையை மட்டும் காட்டிக்கொண்டு இருக்காமல் அதான் இவையெல்லாம் அல்லவாகி நெறியாலே ஒரு முறைமையோடு ஒரு முறைமையோடு எப்படி இருப்பான் என்றும் நின்று நிராதரனாய் தோன்றிடுவான் இல்லையா. என்றும் நின்று என்ன எஞ்ஞான்றும் எவற்றிலும் ஒற்றித்து நின்றே இல்லையா, எப்போதும் எல்லா பொருளிடத்திலும் ஒன்றுபட்டு நின்றே ஆனா ஒன்றிலும் தோயாமல் தான் இருப்பதை காட்டுகின்றான். இதுதான் உடனாயிருப்பு. எல்லாவற்றிலும் கலந்திருக்கான் இல்லையா, அது சிந்தித்த ஞானத்துல அந்த உண்மையை சுவாமி உணர்த்தினார். எல்லாத்திலையும் கலந்திருக்கார் சுவாமி, ஆனா எதிலும் அவர் தோயவில்லை. எந்த பொருளில் கலந்ததாலும் சுவாமியினுடைய நிலையிலே எந்த ஒரு விகாரமும் இல்லை, எந்த ஒரு திரிவும் இல்லை, மாற்றமும் இல்லை. எதிலும் அவர் கலந்து இருக்காமல் ஒருவேளை இருந்தார் என்றால் அப்பவும் எப்படி இருப்பாரோ அத மாதிரிதான் கலந்து இருப்பதனாலும் இருக்கின்றார். அவர் கலந்திருப்பதனாலே அவருக்கு எந்த விகாரமும் இல்லை என்ற அந்த உண்மை வந்து தெளிதல் ஞானத்தில் தான் உணரப்படுகின்றது. அதான் நிராதாரன் என்று சொன்னால் எதனை எதனை எந்த பொருளை சார்ந்தும் சுவாமியினுடைய இயல்பிலே எந்த திரிவும் இல்லை, அந்த பொருளை தான் சார்ந்துதான் சுவாமியால் இருக்க முடியும் என்ற ஒரு அவசியத்திலே அவர் இல்லை. எதையும் அவர் ஆதாரமாக கொள்ளவில்லை, ஆனா எல்லாத்திலையும் கலந்திருக்கின்றார், ஒன்றிலும் தோயாமல் நிராதரனாக இருக்கின்றார் என்ற இந்த முழுமையான உண்மை தெளிதல் ஞானத்துல தான் நிகழும் என்று சொன்னார். ஏன்னா தெளிதல் ஞானத்துல தான் ஏன் நிகழுது, கேட்டல் ஞானத்துல ஏன் நிகழல, அங்க பொருட்தன்மையால் வேற இருப்பது ஒன்றுதான் அவன் விளங்குது, இவன் நிராதாரனாக விளங்குகின்ற சிறப்பு அங்க விளங்கல. அது மாதிரி சிந்தித்தல் ஞானத்துல கலப்பினால் ஒன்றாக இருத்தல் மட்டுமே அங்க வந்து உணரப்பட்டது, இப்படி அவன் நிராதாரமா இருக்கின்ற பெருநிலை அங்க உணரப்படல. தெளிதல் ஞானத்துல தான் அது உணரப்படுது. அது காரணம் அங்க கேட்ட ஞானம் சிந்தித்தல் ஞானம் அந்த நிலையிலெல்லாம் அந்த மாணாக்கர் நிற்கும் போது இடையிடையே பழைய பயிற்சி பற்றி அந்த கரணங்களோடு கூடலாம் இல்லையா, பலவிதமான எண்ணங்களை அவன் சிக்குண்டு வாடலாம். இங்க தெளிதல் ஞானத்துலதான் அவன் அந்த கரணங்களோடு கூடாமலும் வாடாமலும் நிலைத்த அன்பிலே அந்த மாணாக்கர் நிற்கின்றான். அதனாலதான் இந்த பேருண்மை சுவாமி நிராதாரமாக நிற்கின்ற பேருண்மை அங்க இனிதாக விளங்கவில்லை, இங்கதான் இனிது விளங்குகின்றது. உரையாசிரியர் தான் சொல்றாங்க விசேட உரையில, கொஞ்சம் பின்னாடி தள்ளி வருதுதான் இதை பார்ப்போம். கூடாதே வாடாதே என ஈண்டு கூறவே, இந்த பாடல தானே சொல்றார் அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதேன்னு. கூடாதே வாடாதே கூடாதே வாடாதேன்னு சொல்றது முன்னிலை ஏவல் இல்லை, கூடாதே வாடாதேன்னு சொல்ற கூடாமல் வாடாமல் என்று பொருள் இல்லையா, அந்த மாதிரி பொருள். அதையும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லையா, கூடாமல் வாடாமல் இந்த இடத்துல தானே சொல்றாரு, முன்னாலெல்லாம் சொல்லலையா. அப்போ முந்தைய நிலை சிந்தித்த நிலை கேட்ட நிலையிலெல்லாம் இந்த அந்த கரணங்களோட கூடுதலும் வாடுதலும் உறவு வழி நடக்கும். அதுக்காக நம்ம மாதிரி நம்ம வந்து எதையாவது மனதில் நினைச்சுக்கிட்டு இல்லையா, பெரும்பாலும் நல்லது நினைக்கிறது இல்லை, எதையாவது ஒரு வீணா போன விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அதுலயே சிந்திச்சுக்கிட்டு இருப்பான் என்ன மாதிரி ஆளு இல்லையா. அந்த மாதிரி எப்பவும் வந்து அந்த கரணங்களோடு கூடி இருக்கல, இல்லையா, யாரு கேட்ட நிலை சிந்தித்த நிலை அதெல்லாம் பெருநிலை இல்லையா, சரிய பிரியோகம்லாம் முடிச்சு ஞான நிலைக்கு போய் தானே கேட்ட ஞானம் சிந்தித்த நடக்கு. அதனால எப்பவும் அந்த கேட்ட ஞானத்துல உள்ள வந்து எப்பவும் அந்த கரணங்களோடு கூடி உழந்துட்டு இருக்க மாட்டான், எப்பவாவது இடையிடையே பழைய பயிற்சி பற்றி வந்துடலாம். ஆமா, ஒரு வழி அதான் சொல்லுவார், ஒரு ஒரு சமயத்துல அப்படி என்ன பண்ணிடலாம், அந்த கேட்ட ஞானம் நிகழும் போதே அந்த கரணங்களோடு சேர்ந்து உலகத்தை உலக சிந்தனை வந்துடலாம். அந்த கரணங்களோடு சேர்றதுலாம் என்ன, உலக சிந்தனைக்கு வந்து விடுதல், அதுதான் அங்க சொல்லப்படுவது. உலக சிந்தனைக்கு வந்தா பல்வேறு எதிர்பார்ப்புகள் அது அதை ஏமாற்றம் அடைஞ்சது இதெல்லாம் தான் வரும், பல்வேறு ஆதங்கங்கள் இதெல்லாம் தான் தோன்றும். ஆகவே அங்க வந்து கேட்ட ஞானத்திலையும் சிந்தித்த ஞானத்திலையும் அந்த கரணங்களோட கூடுதலும் வாடுதலும் ஒவ்வொரு சமயத்திலும் நிகழலாம் இல்லையா. அதனாலதான் இப்படி சுவாமி வந்து நிராதாரனாக நிற்கின்ற பெருநிலையினே அங்க மாணாக்கரான உணர முடியல, இங்கதான் கூடாதே வாடாதேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இங்க விளங்குற மாதிரி அங்க அறிவு தெளிவா விளங்கல, தெளிதல்ல விளங்குற மாதிரி கேட்ட சிந்தித்தல வந்து அறிவு வந்து சிறப்பா விளங்குறேன்னு சொல்ல வர பாருங்க. எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க, கூடாதே வாடாதே என ஈண்டு கூறவே ஏனை கேட்டல் சிந்தித்தல்களின் ஒரோ வழி கூடுதலும் வாடுதலும் நிகழும் என்பதாச்சு. ஒரோ வழி அதை அண்டர்லைன் பண்ணணும் இல்லையா, ஒரோ வழிங்கும் போது அந்த எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய் இல்ல இல்ல எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த குரல்ல வந்து விசேட உரையில பரமேஸ்வரர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, உறுதி பொருள் பகைவர் வாயினும் கெடுபொருள் நட்டார் வாயினும் உயர்ந்த பொருள் இழிந்தோர் வாயினும் இழிந்த பொருள் உயர்ந்தோர் வாயினும் உறுதி பொருள் பகைவர் வாயினும் கெடுபொருள் நட்டார் வாயினும் ஒரோ வழி கேட்கப்படுதலா என்ற ஒரோ வழி. எப்பவுமேவா வந்து பெரியவர்கள் வந்து கேடுதரக்கூடிய சொல்லுவாங்க, எப்பவுமேவா கீழவர்கள் வந்து உறுதிப்பொருள் சொல்லிடுவாங்க, எப்பவாவது ஒரு தடவை அவர்கள் வாயிலும் இப்படி மாறி வந்துடலாம் இல்லையா. அது மாதிரி எப்போதாவது ஒரு தடவை இந்த கேட்ட ஞானத்தில் நிற்கிறவன் அந்த கரணத்தை சார்ந்து உலக சிந்தனைக்கு வந்துடலாம், அது மாதிரி சிந்தித்த ஞானத்தில் நிற்பவனும் அந்த கரணத்தை சார்ந்து உலக சிந்தனைக்கு வந்துடலாம் இல்லையா. அதனாலதான் இந்த மாதிரி தெளிதல் மாதிரி ஒரு இனிய அனுபவமா அது இல்லை, அது வந்து அது போராட்ட அனுபவம் தான். அந்த கரணங்கள் சார்பு அதை திரும்ப அதை நீக்கி திரும்ப தன்னுடைய ஞான அனுஷ்டானத்தில் அது உறுதியா நிக்கணும், இப்படி உறுதியா நின்னதுன்னா அதுக்கு அன்பு பெருகும் சுவாமி இடத்துல, இந்த தெளிதல் ஏற்பட்டுரும். அதான் ஆண்டு இவ்வாறு இனிது விளங்கப்படாதாயிற்று, ஆண்டு இவ்வாறு இனிது விளங்க பெறாதாயிற்று என்பது. இனிது விளங்குதெல்லாம் எல்லாத்திலையும் சுவாமி ஒன்றாக கலந்திருக்கிறார் உணர்ந்தான், ஆனா எதிலும் தோயாமல் இருக்கின்றார் என்பதை அதை உணர அங்க முடியல. ஏன்னா அந்த கரண சார்பு தான் அது காரணம், இடையிடையே அது வருதுனால. குலைந்து இருத்தல், அன்பு செய்து இருத்தல் எவ்வளவு அரிய செயல் அதை சொல்றாங்க. இருத்தல் அருமை நோக்கி இருப்பையாயின் என்றார். இருப்பையாயின் என்பது குலைந்து இருப்பையாயின், அன்பு செய்து இருப்பையாயின் சொன்னார். இருத்தல் அருமை நோக்கி இருப்பையாயின் என்றார். முன்னாடி சொன்னது நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். நின்று நிராதாரனாய் தோன்றிடுவன் என கூட்டுக, கடைசி அடியில நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயின், அதை வந்து என்றும் நின்று நிராதாரனாய் தோன்றிடுவன், அதான் நின்று நிராதாரனாய் தோன்றிடுவன் என கூட்டுக. ஆக இந்த பாடல்ல வந்து தெளிதல் ஞானத்தை தானே சொல்லணும். போன பாடல சிந்தித்தல் ஞானத்தை சொன்னார், அதை மட்டும் தானே சொன்னாரு இல்லையா? கேட்டலையும் சேர்த்தா சொன்னார் இல்லையே. ஆனா இந்த பாடலை மட்டும் கேட்டலையும் சொல்லி சிந்தித்தலையும் சொல்லி இல்லையா, அதுக்கப்புறம் தெளிதலை சொல்லியிருக்கிறார். தெளிதலை மட்டும் இந்த பாடல சொன்னா போதாதா? ஏன் கேட்டல சிந்தித்தலையும் மறுபடியும் நினைவூட்டி தெளிதலுக்கு வருகின்றார் அப்படின்னா அதை சொல்றார். அப்பந்தான் தெளிதலை பற்றியும் அந்த தெளிதலால் கிடைக்கக்கூடிய பயனை பற்றியும் நல்லபடியாக நம்மால் உணர முடியும் தான் சொன்னார். தெளிதல் ஆமாறும் அதன் பயனும் இனிது விளங்குதற் பொருட்டு மேற்கூறி போந்தவற்றையும் அனுவதித்து உடன் கூறினார். அனுபவித்துன்னு ஒரு சொல்லு போட்டார். ஏன்னா அது கூறியவர்கள் என்ற குற்றம் அன்று என்பதை சொல்றதுக்காக அங்க இருக்க எப்படி சொற்களெல்லாம் கையாடுற பாருங்க. என்னையா போன பாடலே சொல்லியாச்சு சிந்தித்தல் ஞானம், அதுல இந்த பாடலையும் குறியாதே குறித்துன்னு திரும்ப சொல்றாரு. அதற்கு முந்தைய பாடல்ல கேட்டல் ஞானம் சொல்லியாச்சு, அதை திரும்ப இங்க அறியாதே அறிந்துன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஏற்கனவே சொன்ன கேட்டலையும் சிந்தித்தலையும் இந்த தெளிதல் ஞான பாடல திரும்ப சொல்றாரு. அது கூறியது குரல் ஆகாதா? ஆகாது. என்னன்னா ஒரு பயன் கருதி திரும்ப சொல்கின்றார். என்ன பயன் அப்படின்னா, அப்பந்தான் தெளிதல் ஞானத்தை பற்றியும் அதனுடைய சிறப்பு பற்றியும் நமக்கு நல்லா தெரியும், தெரிய வரும் என்பதுதான் பயன். ஆகவே தெளிதல் ஆமாறும் அதன் பயனும் இனிது விளங்குதற் பொருட்டு மேற்கூறி போந்தவற்றையும் அனுவதித்து உடன் கூறினார். அனுவதித்தனா அதை வழிமுடித்து சொன்னார். அதுக்கப்புறம் உள்ள கூடாத வடதி சொல்லியாச்சு. அவ கடைசியில இந்த பாடல என்ன சொல்ற? இதனானே தெளிதல் ஆமாறும் அதன் கண் நிகழும் அனுபவமும் கூறப்பட்டன. இந்த பாடலால என்ன சொல்லப்பட்டதுன்னா, தெளிதல் ஞானத்தை பற்றியும் தெளிதல் ஞானத்தால கிட்டக்கூடிய பயனை பற்றியும் இங்கு சொல்லியிருக்கின்றார். தெளிதல் ஞானம் வந்தாச்சுன்னா நெட்டை கூடுவதற்கு அங்கு வந்து இடையீடே கிடையாது, எந்த ஒரு வந்து பின்னடைவும் கிடையாது, கால பின்னடைவு கிடையாது, உடனடியாக நெட்டை கூடி விடுவார். சிந்தித்தல இருந்து தெளிதல் போவதற்கு வேணுமானா கொஞ்சம் ஆன்மா வந்து தடுமாறி வரலாம், ஆனா தெளிதல் வந்துட்டதுன்னா உடனடியாக நெட்டை கூடியது, ஆன்மா வந்து அப்புறம் நிற்காதது. இவ்வளவு காலம் அனாதி முதற்கொண்டு ஆணவமனத்தோடு இருந்தது இல்லையா, அதை விட்டு முற்றிலுமா நீங்க நெட்டையை குடிச்சுன்னா அனாதி முதற்கொண்டு தன்னோடு ஒன்றாக கலந்திருந்தும் அந்த சிவத்தை அறியாம இருந்ததே, அந்த சிவத்தின் நிறைவுக்குள்ள இந்த ஆன்மா வந்து ஒன்றாக கலந்துவிடும், கலந்து அது சீவன்முத்தனாக திகழும். ஆகவே அதற்கு உடல் சார்பே தேவையில்லை. நாம் உலகத்தில் ஒவ்வொரு நிமித்தங்களை கண்டு அஞ்சுகின்றோம், கவலைப்படுகின்றோம். ஆக அந்த மாதிரி இந்த வெள்ளி வெள்ளி மீனானது அது வந்து திசை திரிந்து தெற்கே வந்து விட்டால் அது தீய நிமித்தம்னு அஞ்சுகின்றோம் இல்லையா? வெள்ளி மீன் வந்து தெற்கே வந்தா மட்டுமில்ல, கதிரவனே கூட மேற்கே உதித்தாலும் வேற எந்த திசையில், கிழக்கே உதிக்காமல் வேற எந்த திசையில் உதித்தாலும் கூட இந்த நெட்டை கூடியவர்களுக்கு அதனால வந்து எந்த கவலையும் கிடையாது, அவர்களுக்கு வியப்பும் கிடையாது கவலையும் கிடையாது. ஏன்னா இந்த நிமித்தங்கள்லாம் உடலுக்கு வரக்கூடிய வினைப்பயன்களை தான் அடையாளம் காட்டும் இல்லையா? இவர்களுக்கு தான் உடல் சார்பே இல்லையே. மண் கம்பம் ஆகிலன் வானம் துளங்கிலன் அப்பர் பெருமான் சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி இவர்களுக்கு எங்களிலன் ஞாயிறுன்னு மணிவாச பெருமான் சொன்னது மாதிரி, அந்த மாதிரி ஏன்னா கண்ணுதல் பெருமானின் நிறைவிலே கலந்து இம்மையிலேயே இவர்கள் முத்தி அடைந்து சீவன்முத்தராக திகழ்வார்கள், எங்கு எளிதன் ஞாயிறு என்று விளங்குவார்கள் இல்லையா? அந்த உடல் வந்து இந்த பிராரத்த எல்லை வரை இருக்கும், அது நீங்கிய பிறகு சிவத்தை போலவே எங்கும் வியாபித்து அவர்கள் விளங்குவார்கள் என்றெல்லாம் வருகின்ற பாடலே சொல்கின்றார். அப்போ அவர்கள் முதலில் செய்வது என்னவென்றால், இந்த தெளிதல் ஞானத்தை பெற்றவர்கள் முதலில் செய்வது அந்த தெளிதல் ஞானம் இருக்கிற ஒரு வாழ் மாதிரியா, அந்த வாளால் அவர்கள் இரண்டு கட்டுகளை அறுக்கின்றார்களாம். என்னன்னா ஒன்று புண்ணியம் இன்னொன்று பாவம். இந்த புண்ணியம் என்ன செய்யும், இது மேலுகங்களை நோக்கியே செலுத்தும். ஆமா, என்ன அங்க உள்ள போகங்களை நோக்கிதான், அங்க உள்ள சவளவும் சடமயம் அந்த போகங்களை நோக்கி தான் செலுத்தும். பாவம் என்ன செய்யும், அது கீழ்வகங்களை நோக்கி செலுத்தும். ரெண்டுமே ஞானத்தை நோக்கி முன்னேறுவதற்கு தடை இல்லையா? அப்படியெல்லாம் போனா ஞான சிந்தனை வரப்போது வரது வாய்ப்பு. ஆகையினாலே புண்ணியம் வந்து அது மேல் நோக்கி செலுத்தும், பாவம் வந்து கீழ் நோக்கி தாழ்த்தும் இல்லையா? இவர்கள் இந்த தெளிதல் ஞானத்தை பெற்றார்களே, இந்த தெளிதல் ஞானத்தை எப்படி பெற்றார்கள் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய பேர், இதற்கு மேல் பேர் கிடையாது. தெளிதல் ஞானம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அதற்கு மேல் பேர் கிடையாது. முழுக்க முழுக்க குருவருளால் தான் இதை பெற்றார்கள் இல்லையா. ஆசிரியனுடைய அருளால தான் சிற்றறிவையும் அறியாமையும் போக்கி இந்த தெளிவை பெற்றார்கள். அதை திருமூலர் எவ்வளவு அற்புதமாக சொல்கின்றார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்று. தெளிவு என்பது முழுக்க முழுக்க குருவை சார்ந்தே கிட்டக்கூடியது என்பதுதான் அந்த திருமூலர் தேவராயனார் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய கருத்து. குருவருள் இல்லாமல் தெளிவு இல்லை இல்லையா. எல்லா வகையாலும் குருவருளை சார்ந்துதான் மாணாக்கன் தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னார். அதுபோல அந்த அந்த ஆசிரியனுடைய அருளை, இந்த அருளால தான் அந்த தெளிவு தெளிதல் ஞானத்தை பெற்றார்கள். எப்படி அதை பெற்ற முறை எப்படின்னா, ஒரு பூசையை செய்தார்கள், அதனால இவர்களுக்கு தெளிதல் ஞானம் கிடைச்சது. அது என்ன பூசை என்று சொன்னால், ஞான பூசை. ஏற்கனவே சொல்லப்பட்ட எழில் ஞான பூசை, எழில் ஞான பூசை. அது ஐந்து வகையாக இருக்கின்றது. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல். இந்த சிந்தித்தலுக்கு அப்புறம் தானே இப்ப தெளிதல் வந்திருக்கு. இந்த சிந்தித்தல் வரைக்கும் எழில் ஞான பூசை. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், இது வரைக்கும் ஞான பூசை. இந்த ஞான பூசையை புரிந்த புண்ணியத்தினால இப்போ அந்த சிந்தித்தலுக்கு அடுத்த தெளிதல் ஞானம் இவர்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அதுதான் சொல்றார், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால். நன்னிய ஞானம்னா பொருந்தியுள்ள ஞானம். பொருந்தியுள்ள ஞானம் எது? தெளிதல் ஞானம். இந்த தெளிதல் ஞானம் இந்த ஆன்மாவுக்கு எதனால பொருந்தியது? புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே பொருந்தியது. புண்ணியனை, புண்ணியன்னா சிவபெருமான், அவன் எப்படி பூசித்தார்? ஞான பூசையினாலே பூசித்தார்கள். ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்று இந்த ஐந்து ஞான பூசை செஞ்சதுனால, சிந்தித்தல் வர அவர்கள் செஞ்சதுனால இப்ப அதுக்கு சிந்தித்தலுக்கு அடுத்தபடியான தெளிதல் ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த தெளிதல் ஞானமா வந்து வாழ் போன்றது. இந்த தெளிதல் ஞானமாகிய வாளை கொண்டுதான் அவர்கள் மேல் நோக்கி தம்மை செலுத்தும் புண்ணியத்தையும் அறுக்கின்றார்கள், கீழுலகம் நோக்கி செலுத்தும் பாவத்தையும் அறுக்கின்றார்கள். மேல் நோக்கினா வானோர் உலகம் தான். இவர்கள் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகுவதற்குரியவர்கள். ஆகையினாலே அந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் தெளிதல் ஞானத்தினாலே அறுத்து, அதனால இவர்கள் இந்த ஞானத்தில் வந்து பிறக்காமலும் கீருலகத்துக்கும் செல்லாமலும் மேலுலகத்துக்கும் செல்லாமலும் அந்த போக்குவரத்து போக்குவரத்திலிருந்தெல்லாம் நீங்கி, அப்ப எங்கதான் செல்வார்கள் இவர்கள்? இந்த பூமிக்கும் வரமாட்டார்கள் சொல்றீங்க, திரும்ப மேலுள்ள சொற்கலோகத்துக்கும் போக மாட்டாங்கன்னு சொல்றீங்க, பாதாளத்துக்கும் போக மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப எங்கதான் இவர்கள் செல்வார்கள் என்றால், இவற்றையெல்லாம் தனக்குள் வியாபகமாக கொண்டு சர்வ வியாபக பொருளாக திகழ்கின்றதே அந்த சிவம், அந்த கண்ணுதல் பெருமானுடைய நிறைவினிலே கலந்து விடுவார்கள். அந்த கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து என்று சொன்னார். அந்த கண்ணுதல் பெருமான் சிவபெருமானுடைய வியாபகத்துக்குள் கலந்து இந்த இம்மையிலேயே அவர்கள் முத்தி பெறுவார்கள் என்னும் இகலோகத்திலே இவன் தான் முத்தி பெறும் என்றார். கருதப்படும் இந்த இம்மை வாழ்விலேயே முத்தியை பெற்று விடுவார்கள். முத்தியை பெற்று எப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தில் இருப்பார்கள்? எங்கு எழிலன் ஞாயிறு, இது ஒரு ஒரு குறிப்பா சொன்னது. இதற்கு என்னுடைய பொருள் என்னன்னா, எது நடந்தால்தான் நமக்கு என்ன? இது வந்து அலட்சிய நோக்கில் சொல்வதில்லை. ரொம்ப அலட்சியமா இருப்பவர்களையும் எது நடந்தா எனக்கு என்ன இருக்காங்க, ஏன்னா அது பொறுப்பை தட்டி கழிக்கிற சொல்றது அந்த நோக்கில். இங்க எதுக்காக சொல்றாங்கன்னா, எது நடந்தாலும் அதனால் சீவன் முத்தருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த அந்த ஒரு நோக்கில தான் மற்றவர்களை பற்றி இவர்கள் வந்து கவலைப்பட மாட்டார்கள் என்ற நோக்கில இல்லை இல்லையா. அப்பர் பெருமான் மண்கம்பம் ஆகினன் வானம் துளங்கினன்னு சொல்றாங்க, அதுக்காக மற்றவர்களை பத்தி நினைக்காம இருந்தார்களா? மனிதர்கள் இங்கே வம் என்று அழைக்கின்றாரே, அழைத்து சொல்கின்றாரே, எத்தனை அறிவுரைகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் வந்து எதைப்பற்றியும் அவர்கள் வந்து வருந்தாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், எந்த நிகழ்வுகளினாலும் சீவமுத்தருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற கருத்துல சொன்னது இல்லையா. ஆகவே எங்கெழிலன் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி இல்லையா, காயம் கழிந்த கால், இந்த பிராரத்த எல்லை வரை ஊழ்வினை அனுபவிக்கும் வரை, அதாவது அவர்களுக்கு அனுபவம் கிடையாது, ஆனா ஒரு உடம்பு வந்து எவ்வளவு காலம் நிலைபெற வேண்டும் விதிக்கப்பட்டுள்ளதோ அதுவரை உடம்பு இருக்கும் இல்லையா. அந்த விதித்த காலம் நீங்கிய பிறகு உடம்பு நீங்கும். அந்த உடம்பு நீங்கிய பிறகு இவர்கள் அந்த எங்குமாய் சிவபெருமான் எப்படி எங்குமாய் விளங்குவாரோ